We know that it is God's will that we should be free.
நாம் விடுதலையாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
But very often we don't experience that freedom and we wonder why.
ஆனால் நடக்கிறது என்னவென்றால் அடிக்கடி நாம் அந்த விடுதலையை சுதந்திரத்தை நாம் உணர்வதில்லை அனுபவிப்பதில்லை ஏனென்றும் ஆச்சரியப்படுகிறோம்.
I want to show you something from scripture.
வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன்.
We saw how God created Adam in order to that he might rule, not be a slave.
ஆதாம் ஒரு அடிமையாக இல்லாதபடிக்கு ஆண்டு கொள்கிறவனாக இருக்கும்படியாக தேவன் எப்படி அவனை சிருஷ்டித்தார் என்பதை நாம் பார்த்தோம்.
But we read in the Old Testament how God, how God's people were frequently in slavery.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடிக்கடி தேவ ஜனங்கள் எப்படி அடிமைத்தனத்துக்குள்ளாக போனார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம்.
And how God freed them.
எப்படி தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார் என்பதையும் பார்க்கிறோம்.
I want to show you a verse first of all in Malachi.
முதலாவதாக மல்கியா புஸ்தகத்திலே திருக்கரசன புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
This is the last book and it's almost the last page of the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம், கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டு புத்தகத்தினுடைய கடைசி பக்கம் என்று நாம் சொல்லலாம்.
Very soon God was going to abolish the old covenant and start a new covenant.
சீக்கிரமாக தேவன் பழைய உடன்படிக்கையை நீக்கிவிட்டு புது உடன்படிக்கையை ஆரம்பிக்க போகிறார்.
But he wanted us to know that even though the old covenant is abolished, he has not changed.
பழைய உடன்படிக்கை நீக்கப்பட்டாலும் ஒழிந்து போனாலும் அவர் மாறாதவர் என்பதை அவர் காண்பித்திருக்கிறார்.
So on the last page of the Old Testament books,
ஆகவே பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே உள்ள கடைசி பக்கத்திலே
God says this in Malachi chapter 3 verse 6.
மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3 அதிகாரம் 6 வசனத்திலே அவர் சொல்கிறார்.
I the Lord do not change.
நான் கர்த்தர், நான் மாறாதவர்.
Many people ask this question.
அநேகர் இந்த கேள்வியை கேட்கிறார்கள்.
Has God changed after Jesus came?
இயேசு வந்ததற்கு பிறகு தேவன் மாறி விட்டாரா?
In the Old Testament he used to tell people to kill so many Canaanites and kill their children and all that.
பழைய உடன்படிக்கை காலத்திலே கானானியரையும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கொல்லுங்கள், நிர்மூலமாக்குங்கள் என்று சொன்னவர்.
Now he says love your enemies.
இப்பொழுது அவன் சத்துருவை சிநேகி என்று சொல்கிறார்.
And even when Peter chopped off somebody's ear, Jesus healed it immediately.
பேதுரு அவருடைய காதை வெட்டினாலும் கூட தேவன் அந்த காதை மீண்டும் எடுத்து ஒட்ட வைத்து சுகப்படுத்துகிறார்.
It's very important to remember that God can never change.
தேவன் மாறாதவர், அவர் மாற்றப்பட முடியாதவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
If he changes, then he's not God.
அப்படி அவர் மாறுகிறவராக இருந்தால் அவர் தேவன் அல்ல.
God was just as compassionate from Genesis 1 as he is today.
இன்றைக்கு தேவன் எவ்வளவு மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறார் அதே போல தான் ஆதியம் 1 அதிகாரத்திலும் மனதுருக்கமுள்ளவராக இருந்தார்.
And he is just as strict today as he was in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி கண்டிப்புள்ளவராக இருந்தார் அதே போல இப்பொழுதும் அவர் கண்டிப்புள்ளவராக தான் இருக்கிறார்.
But his way of dealing with man has changed.
ஆனால் மனிதனோடு கூட அவர் இடைப்படுகிற விதங்களிலே மாற்றம் ஏற்படுகிறது.
That doesn't mean God has changed.
தேவனை மாறி விட்டார் என்ற பொருள் அல்ல.
He never changes.
அவர் மாறாதவர்.
We can use an illustration.
ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்றேன்.
It's a very poor illustration but it helps us to understand.
இந்த விளக்கமானது அவள் நேர்த்தியாக இல்லாவிட்டாலும் இதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு அது உதவி செய்யக்கூடிய ஒரு விளக்கம்.
Here is a railway station.
இங்கே ஒரு ரயில் நிலையம் இருக்கிறது.
It cannot move. It's in one place.
ரயில் நிலையம் அது அங்கமங்கும் போவதில்லை, ஒரே இடத்திலே தான் இருக்கிறது.
It never changes its place.
ஒரு காலம் அது தன்னுடைய இடத்தை மாற்றுவதில்லை.
You can say that's a picture of God.
அது தேவன் என்று நாம் சொல்லலாம்.
And here is a train which is on the south of the railway station.
இப்பொழுது அந்த ரயில் நிலையத்திற்கு தெற்கே ஒரு ரயில் இருக்கிறது.
But when that train moves further up, it becomes north of the station.
ஆனால் அந்த ரயில் அது நகர்ந்து செல்லும் பொழுது இப்பொழுது அந்த ரயில் நிலையத்திற்கு வடக்கே போய் விட்டது.
So from the railway station you first look this side to see the train and now you look at this side to see the
rail நிலையத்திலிருந்து நீங்கள் முதலாவது பார்க்கும் பொழுது ரயில் இந்த பக்கம் இருக்கிறது இப்பொழுது கொஞ்ச நேரம் கழித்த உடனே இந்த பக்கம் போய் விட்டது இங்கிருந்து பார்க்கும்
போது that's a picture
அதான் அதை விளக்கக்கூடிய
ஒரு படம் God looked at people in one way then he looks at people in another way
தேவன் ஒரு கோணத்திலிருந்து மக்களை பார்க்கிறார் இப்பொழுது மற்றொரு கோணத்திலிருந்து மக்களை பார்க்கிறார்
that's what happens when we repent
நாம் மனம் திரும்பும் பொழுது இதுதான் நடக்கிறது
if you don't repent God looks at you in one way
நீங்கள் மனம் திரும்பாத வேளையிலே தேவன் ஒரு கோணத்தில் உங்களை பார்க்கிறார்.
And when you really repent and turn around, God looks at you in another way.
உண்மையாலுமே நீங்கள் மனம் திரும்பி வரும்பொழுது தேவன் வேற ஒரு கோணத்தில் உங்களை பார்க்கிறார்.
But God has not changed.
தேவன் மாறவில்லை.
He never changes at any time.
அவர் எந்த காலகட்டத்திலும் மாறாதவராகவே இருக்கிறார்.
So we can learn from the Old Testament many things about God's nature.
ஆகவே
that has not changed.
தேவனுடைய குணாதிசயம் தன்மையை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் படிக்கலாம். அவருடைய தன்மையிலே மாறாதவராக இருக்கிறார்.
The way he dealt with Israel.
இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் இடைப்பட்ட விதம்.
The message he sent through the prophets.
தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவர் கொடுத்த செய்திகள்.
I have found tremendous blessing in reading Jeremiah and Ezekiel.
எரேமியா எசேக்கியல் புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக நான் அதிகமாக
பயன்பெற்றிருக்கிறேன்.
பாபிலோனுக்கு போய்க் கொண்டிருந்த அந்த இஸ்ரவேலின் மேலே தேவனுக்கு இருந்த மனோபாவம்.
I find that important because today Christianity is going towards Babylon also.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவமும் பாபிலோன் நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறபடினாலே இந்த செய்திகள் மிகவும் முக்கியமானவை என்பதை நான் அறிந்து உணர்கிறேன்.
I find prophets Jeremiah and Ezekiel have got a great message for today.
ஆகவே இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான செய்தி எரேமியா எசேக்கியல் அவர் வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
Haggai and Zechariah.
ஆகாய் சகரியா.
And Ezra and Nehemiah.
எஸ்ரா நெகேமியா.
These are four books of people who came back from Babylon to build the temple in Jerusalem.
இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து எருசலேமிலே வந்து தேவாலயத்தை கட்டுகிறார்கள்.
சோ
அதை குறித்து இந்த நான்கு புத்தகங்களும் சொல்கிறது.
சோ ஐ ஃபைண்ட் எ லாட் ஆஃப் பிளெஸிங் இன் ரீடிங் தோஸ் புக்ஸ் அண்ட் அப்ளைங் இட் டுடே ஹவ் ஃபார் பீப்பிள் ஹூ ஆர் கமிங் அவுட் ஆஃப் பாபிலோன் அண்ட் பில்டிங் ஜெருசலம் டுடே.
இந்த நான்கு புத்தகங்களையும் நான் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு எப்படி மக்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து எருசலேமை கட்டுகிறார்கள் என்பதிலே அதிகமான பாடங்களை நான் அதில் இருந்து கற்றுக்கொள்கிறேன்.
ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் தேர்.
இங்கே ஆவிக்குரிய சத்தியங்கள் புதைந்து கிடக்கிறது.
How does God deal with people? It's always the same.
தேவன் எப்படி மக்களோடு கூட இடைவிடுகிறார் அது எப்பொழுதும் ஒரே விதமாக தான் இருக்கிறது.
If they repent,
மனம் திரும்பினால்,
he has mercy on the worst criminals.
மிகவும் மோசமான குற்றவாளியின் மீதும் கூட அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார்.
Do you know who was one of the worst kings of Israel?
இஸ்ரேலிலே வாழ்ந்த மிக மோசமான ராஜா யார் என்று தெரியுமா?
The worst.
மிகவும் மோசமான ராஜா.
It was Ahab, you all know about.
நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல ஆகாப் ராஜா.
He had a very wicked wife.
அவனுக்கு மிகவும் துன்மார்க்கமான பொல்லாப்பான மனைவி இருந்தார்கள்.
And one day he killed a God-fearing neighbor of his called Naboth in order to steal his vineyard.
அவனுடைய திராட்சை தோட்டத்தை திருடுவதற்காக நாபோத்தை கொலை செய்தார்.
God was very angry with him.
தேவன் அவன் மீது மிகவும் கோபம் கொண்டார்.
He got people to tell a lie and cooked up a case and got Naboth killed.
எப்படியோ மக்களை பொய் சொல்ல வைத்து பொய் சாட்சி சொல்ல வைத்து காரியங்கள் எல்லாம் மேக்கப் செய்து அந்த நாபோத்தை கொலை செய்தான்.
I want you to show you something in 1 Kings chapter 21.
ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன்.
This is the story of how Ahab got Naboth killed in order to get his vineyard.
அந்த திராட்சை தோட்டத்தை தான் பெற்றுக் கொள்வதற்காக எப்படி நாபோத்தை கொலை செய்தான் என்பதனுடைய கதையை இங்கே நாம் பார்க்கிறோம்.
Naboth was a God-fearing man.
நாபோத் அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தான்.
And Ahab killed him.
ஆகாப் அவனை கொலை செய்தான்.
And he was a worshipper of idols and did so many evil things.
ஆகாப் விக்கிரகாரணைக்காரனாக இருந்து எவ்வளவு தீமையான காரியங்களை செய்தான்.
He killed so many prophets of the Lord.
தேவனுடைய எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவன் ஆகாப்.
And so God sent the prophet Elijah to speak to him.
ஆகவே இவனிடத்தில் பேசும்படியாக தேவன் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார்.
1 Kings 21:17.
ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
The Lord told Elijah, go and meet Naboth and Ahab in the vineyard of Naboth which he has taken.
நாபோத் தொடர்ந்து பெற்றுக்கொண்ட இந்த திராட்சை தோட்டத்திலே போய் நீ ஆகாப்பை சந்தித்து பேசு என்று ஆண்டவர் எலியாவுக்கு சொல்கிறார்.
18
வசனம்.
So he went and told him.
ஆகவே அவன் போய் அங்கே சொல்கிறான்.
Have you murdered?
நீ கொலை செய்தாயா?
And taken possession?
நீ அந்த சொத்தை எடுத்துக்கொண்டாயா?
Verse 19.
19 வசனம்.
This is what the Lord says.
இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார்.
In the same place where the dogs licked the blood of Naboth, the dogs will lick your blood also.
நாபோத்தின் ரத்தத்தை நக்கின நாய்கள் நக்கின அந்த ஸ்தலத்திலே தானே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று
சொல்லி. I will bring verse 21 evil upon you and sweep you away and cut off from Ahab every male child in Israel.
உன் பொல்லாப்பு உன் பொல்லாப்பை உன் நான் முன்னில் பொல்லாப்பை வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Verse 21.
21 வசனம்.
Verse 23, the dogs will eat Jezebel in the district of Jezebel.
23 வசனத்திலே பார்க்கிறோம், நாய்கள் இசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும்.
And the one belonging to Ahab, verse 24, who dies in the city, the dogs will eat. And the one that dies in the field, the birds will eat.
ஆகாபின் சந்ததியிலே பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார்.
Why?
ஏன்?
Because verse 25, there was no one like Ahab who did so much evil in the sight of the Lord because his wife incited him.
தன் 25 வசனம், தன் மனைவியாக இசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை.
Now listen to this.
இப்பொழுது இதை கேளுங்க.
When Ahab heard these words, verse 27.
27 வசனத்திலே ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது,
he tore his clothes.
அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து,
put on sackcloth.
தன்னுடைய ரட்டு உடுத்திக் கொண்டான். உபவாசம் பண்ணினான்.
Lay in sackcloth and went about despondently.
அவன் ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான்.
Tell me, brothers and sisters, do you think he was real in his repentance?
உண்மையாலும் அவன் தன்னுடைய மனந்திரும்பதிலே உண்மையாக இருந்தாரா என்று சொல்லுங்கள்.
No.
இல்லை.
Even a thief is sorry when he's caught.
ஒரு திருடன் கூட பிடிபட்டால் ஐயோ என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வார்.
Or a murderer when he's going to be hanged, he will start weeping.
ஒரு கொலைகாரன் தூக்கு தண்டனைக்கு போவதற்கு முன்பதாக கண்ணீர் விட்டு அழுவான்.
That doesn't mean he's sorry for his murders. He's sorry that he's going to be punished.
அவன் தன்னுடைய கொலை செய்தபடினாலே வருத்தப்படவில்லை, ஐயோ நான் தண்டிக்கப்பட போகிறேன் என்பதற்காக வருத்தப்படுகிறான்.
Many believers are sorry when they are caught in some sin.
அநேக விசுவாசிகள் தங்களுடைய பாவங்களிலே பிடிபட்ட பிறகு வருத்தப்படுகிறார்கள், மனந்திரும்புகிறேன் என்று
சொல்கிறார்கள். They are not sorry for the sin, they are sorry they are caught.
அவர்கள் பாவம் செய்தபடினாலே வருத்தப்படவில்லை, பிடிபட்டு விட்டோமே என்பதனாலே வருத்தப்படுகிறார்கள்.
That is the mark of an ungodly man.
ஒரு தேவ பக்தி அற்றவனுடைய அடையாளம் இதுதான்.
A godly man is sorry for his sins whether he is caught or not.
ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன் தான் பிடிபட்டானோ இல்லையோ தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்துவான்.
An ungodly man is sorry that he is caught.
தேவ பக்தியற்ற மனிதன் தான் பிடிபட்டபடினாலே அவன் வருத்தப்படுவான்.
You ask yourself.
உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
Which category are you in?
நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள்?
Are you sorry for your sin only when somebody finds out?
யாராவது கண்டுபிடித்தால் மட்டுமே உங்களுடைய பாவத்துக்காக வருத்தப்படுகிறவர்களா இருக்கிறீர்களா?
Or are you sorry because you have dishonored God even if nobody in the world knows about your sin?
இந்த முழு உலகத்திலே ஒருவர் கூட உங்களுடைய பாவத்தை அறியாதிருந்தாலும் கூட, ஆகவே ஆண்டவரே நான் உம்மை கனவினப்படுத்திவிட்டேனே என்று வருத்தப்படுகிறீர்களா?
That is how God distinguishes between the godly and the ungodly.
தேவ பக்தி உள்ளவர்கள் தேவ பக்தி இல்லாதவர்களை தேவன் இப்படித்தான் வகை பிரித்து காண்பிக்கிறார்.
And that is why some people get freed and some people don't get free.
ஆகவேதான் சிலர் விடுதலையாக்கப்படுகிறார்கள், சிலர் விடுதலையாக்கப்படுவதில்லை.
Why?
ஏன்?
There's no partiality with God.
தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை.
But he distinguishes between those who are sorry for their sin and those who are sorry for being caught.
ஆகவே தேவன் யாரெல்லாம் தங்கள் பாவத்துக்காக வருத்தப்படுகிறார்கள், யாரெல்லாம் தங்கள் பிடிபட்டபடினாலே வருத்தப்படுகிறார்கள் என்பதை வகைபிரித்து பார்க்கிறார்.
He distinguishes between those who are very careful to keep the commandments and those who are very careful not to get caught.
மிகவும், அதாவது தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமே என்பதில் அதிக கவனம் உள்ளவர்கள், இன்னொரு கூட்டத்தார் பிடிபட்டு விட கூடாதே என்பதில் அதிக கவனம் உள்ளவர்கள்.
There are one group godly people who try to obey all the commandments.
தேவ பக்தியில ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய விரும்புகிறார்கள்.
Ungodly people have got only one commandment.
தேவ பக்தி அற்றவர்கள், அவபக்தி உள்ளவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளைதான்.
You know what it is?
அது என்ன தெரியுமா?
You must not get caught.
நீ ஒரு காலம் பிடிபட்டு விட கூடாது.
It is the only commandment they live by.
அவர்கள் வாழக்கூடிய ஒரே கட்டளை இதுதான்.
And I'm sorry to say there are many believers like that.
இதுபோல் அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதிலே நான் வருத்தப்படுகிறேன்.
They are very careful that other people should not see them sinning.
தாங்கள் பாவம் செய்கிறதை மற்றவர்கள் பார்த்து விடக் கூடாதே என்பதில் அதிக கவனம் உள்ளவர்களா இருக்கிறார்கள்.
Did anyone hear me getting angry with my wife? Oh, I feel so sorry.
யாராவது நான் என்னுடைய மனைவியிடத்திலே கோபப்பட்டு சத்தமிடுறதை கேட்டு விட்டீர்களா? ஐயோ நான் அதிகமாக வருத்தப்படுகிறேன்.
Those are all ungodly people.
இவர்கள் எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள்.
The godly person, even if nobody heard him.
தேவபக்தி உள்ளவரோ யாரும் கேட்காவிட்டாலும் கூட சரி,
he weeps because he says, Lord, I dishonored you.
ஆண்டவரே, உம்மை நான் கனவினப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி அழுகிறார்.
I dishonored you before Satan who saw me shouting at my wife.
என் மனைவியை பார்த்து சத்தம் போடுகிறதை ஆண்டவரே, சாத்தானுக்கு முன்பாக உம்முடைய நாமத்தை கனவினப்படுத்தி விட்டேனே ஆண்டவரே என்று வருத்தப்படுவார்.
No believer saw me, but what does that matter? I don't care for believers.
என்ன, எந்த விசுவாசியும் பார்க்கவில்லை, அது எனக்கு ஒரு பொருட்டல்ல.
But God,
ஆனால் தேவன்,
I put you to shame before the devil.
ஆண்டவரே, சாத்தானுக்கு முன்பாக உம்முடைய நான் ஆண்டவரே வெட்கப்படுத்தி விட்டேனே ஆண்டவரே.
Because the devil says, ha, God, look at this fellow.
ஏனென்றால் பிசாசு இப்பொழுது தேவனை பார்த்து, தேவனே இந்த இந்த மனிதனை பாரும் என்று
காண்பிக்கிறார். CFC
சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்,
இஸ் an elder.
அவர் மூப்பர்.
Look at how he is doing.
அவர் எப்படி செய்கிறார் என்று பாருங்கள்.
What can God say?
தேவன் என்ன சொல்ல முடியும்?
That is how you distinguish between the godly and the ungodly.
இப்படி தான் நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் பிரித்து பார்க்க முடியும்.
When we say the truth, you'll know the truth and the truth will make you free.
ஆகவே சத்தியத்தை நாம் சொல்லும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
The godly person knows the truth.
தேவ பக்தி உள்ள மனிதன் சத்தியத்தை அறிகிறான்.
An ungodly person here who's got a clever brain can also understand the truth I'm preaching.
அவபக்தி உள்ளவரும் புத்திசாலி ஒரு மூளை இருக்கிறபடினாலே நான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை விளங்கிக் கொள்வார்.
But the ungodly person will not become free.
ஆனால் அவபக்தி உள்ளவன் விடுதலையாவதில்லை.
The godly person will become free.
But தேவ பக்தி உள்ளவன் விடுதலையாவான்.
Why?
ஏன்?
Because the godly person has a sorrow for his sin.
தேவ பக்தி உள்ளவன் தன்னுடைய பாவத்துக்காக துக்கப்படுகிறான்.
And the ungodly person, he has only a sorrow that he's going to be punished.
ஆனால் அவபக்தி உள்ளவனோ நான் தண்டிக்கப்பட போகிறேனே என்பதற்காக ஒரு துக்கம் ஏற்படுகிறது.
Now see Ahab, what do you think? Why did you think he's fasted and put sackcloth on him?
இப்பொழுது பாருங்கள், ஆகாப் ராஜா ஏன் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்திக் கொண்டான்?
He wasn't sorry for killing Nabal.
நாபோத்தை கொலை செய்தபடினாலே வருத்தப்படவில்லை.
He was sorry that the dogs are going to lick his blood now.
நாய் என்னுடைய இரத்தத்தை நக்க போகிறது என்பதற்காக வருத்தப்படுகிறார்.
I'm such a big king and I'll be lying on the street and dogs will lick my blood.
நான் எவ்வளவு பெரிய ராஜா, நான் ரோட்டிலே சாக கிடந்து நாய் என்னுடைய இரத்தத்தை நக்குமோ?
All my honor will go.
என்னுடைய கணம் எல்லாம் எங்கே போய்விடுமோ?
Only ungodly people who are worried about their honor going.
அவபக்தி உள்ளவர்கள் என்னுடைய மானம் போகிறதே, என்னுடைய கணம் போகிறதே என்று வருத்தப்படுவார்கள்.
There are elder brothers who are disturbed when they are no longer elders.
தாங்கள் மூப்பர்கள், இனிமேல் மூப்பராக நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னால் அதனாலே வருத்தப்படுகள் இருக்கிறார்கள்.
And their wives are even more disturbed.
அவருடைய மனைவிமாருடைய காரியத்தை பார்த்தால் அதே காட்டிலும் அதிகமாக வருத்தப்படுகிறார்கள்.
You think these people are godly?
இவர்கள் எல்லாரும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று எண்ணுகிறீர்களா?
Totally ungodly.
முற்றிலுமாய் அவபக்தி உள்ளவர்கள்.
They are only using the church to get some honor for themselves.
சபையை தங்களுக்கு கணம் வரும்படியாக பயன்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான்.
Position,
ஸ்தானம்,
respect,
மரியாதை.
And the wives also getting respect, care of their husbands.
மனைவி கணவன் கேர் ஆஃப்ல இருக்கிறபடினால அவர்களுக்கும் அந்த மதிப்பும் மரியாதையும் கணமும் வருகிறது.
I tell you, it's a shame, it's an absolute shame if there is even one brother or sister like that in CFC.
இது போல நம்முடைய சபையில ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரர் இருந்தாலே அதுவே முற்றிலுமான அவமானத்துக்குரிய ஒரு காரியம்.
Who are not serious about sin.
பாவத்தை குறித்து நாம் சீரியஸாக இல்லை.
Who are afraid that other people will they will lose their honor before people.
ஜனங்களுக்கு முன்பதாக என்னுடைய மதிப்பு மரியாதையும் போய்விடுமோ என்பதற்காக பயப்படுகிறார்கள்.
They are in the same category as Ahab.
ஆகாப் இருக்கக்கூடிய அதே வகையை சேர்ந்தவர்கள்.
All their weeping and fasting is all nonsense.
அந்த உபவாசம் ஜெபம் எல்லாம் ஒன்றுக்கு உதவாது.
We have to learn a lesson from that.
இதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
But God is so merciful.
ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார்.
He tells Elijah.
எலியா பார்த்து சொல்கிறார்.
Okay.
சரி,
verse 29, Ahab has humbled himself before me.
ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று எலியாவை பார்த்து சொல்கிறார்.
Punishment will still come.
தண்டனை கண்டிப்பாய் வரத்தான் போகிறது.
I will postpone it. It won't come in his days.
ஆனால் அவனுடைய நாட்களில் அது வராதபடிக்கு நான் சற்று காலதாமதப்படுத்துவேன்.
I will postpone it by one generation.
ஒரு சந்ததிக்கு பின்னாக இது நடக்கப்படியாய் நான் பண்ணுவேன்.
He didn't say I'll remove it altogether.
எல்லாவற்றையும் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை.
He would have removed it altogether if the humiliation and repentance was genuine.
அவருடைய மனத்தாழ்மையும் மனம் திரும்புதலும் உண்மையானதாக இருந்திருந்தால் எல்லா தண்டனையும் அவர் நீக்கி இருந்திருப்பார்.
So he didn't remove it completely.
முற்றிலுமாக அவர் நீக்கவில்லை.
He said I'll postpone it.
நான் அதை காலம் கடத்துவேன்.
You know, sometimes God does not remove punishment completely.
சில சமயத்திலே தேவன் தண்டனையை முற்றிலுமாக நீக்குவதில்லை.
He just postpones it for a little while.
கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த தண்டனை கொடுக்கலாம் என்று அவர் கால தாமதப்படுத்துவார்.
I won't do it now. Do it a little later.
நான் இப்பொழுது செய்ய மாட்டேன், சற்று காலம் தள்ளி நான் செய்கிறேன்.
Why should we live like that?
ஏன் நாம் அப்படி வாழ வேண்டும்?
I don't want any punishment to come upon me anytime.
எனக்கு எந்த கால கட்டத்திலுமே எந்த தண்டனை வரக்கூடாது.
And if I wanted to be like that,
அப்படி நான் இருக்க வேண்டுமானால்
I must be absolutely honest about my sin.
நான் என்னுடைய பாவத்தை குறித்து முற்றிலுமாக நான் நேர்மை உள்ளவனாக இருக்க வேண்டும்.
I must not have even little bit of desire for the honor of my fellow believers.
என்னுடைய சக விசுவாசிகளிடத்திலிருந்து எனம் கணம் கிடைக்க வேண்டும் என்ற துளி ஆசை கூட இருக்க கூடாது.
I must not even have a slightest fear that I might be caught.
நான் பிடிக்கப்பட்டு விடுவேனோ என்றதானே பயம் துளி கூட இருக்க கூடாது.
I must have a fear that I will dishonor God before the devil in the heavenlies.
பிசாசுக்கு முன்பதாக பரத்திலே என்னுடைய தேவனுக்கு கனவினத்தை கொண்டு வந்து விடுவேனோ என்ற பயம் தான் இருக்க வேண்டும்.
He is watching me all the time, the devil.
பிசாசு எப்பொழுதுமே என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான்.
It says day and night He is waiting to accuse us before the Father.
பிதாவுக்கு முன்பதாக இரவும் பகலும் நம்மை குற்றம் சாட்டும்படியாக அவன் காத்துக் கொண்டிருக்கிறான்.
See this verse if you don't know it, Revelation chapter 12.
இந்த வசனம் உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம்.
And verse 10.
10 வசனம்.
Satan is called here in the last part of verse 10 the accuser of our brethren.
சாத்தானுக்கு சொல்லப்பட்ட பெயர் சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன்.
Who accuses them before God day and night.
இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக குற்றம் சுமத்துகிறவன் என்று வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம்.
He is the most hard working full time worker in the world.
முழு உலகத்திலேயும் கூட கடினமாக வேலை செய்யக்கூடிய முழு நேர ஊழியன் யார் என்று சொன்னால் அந்த சாத்தான் தான்.
24 hours. He never stops any day of the year.
எந்த ஒரு வருஷத்திலேயும் எந்த ஒரு நாளிலேயும் அவன் அந்த வேலையை நிறுத்துவதில்லை.
Only one job.
ஒரே ஒரு வேலை தான் அவனுக்கு உண்டு.
Looking for some believer somewhere and saying, God, look at that.
யாராவது ஒரு விசுவாசி எங்கேயாவது பார்த்து விட்டு தேவனே அந்த விசுவாசியை பாரு, முடிய பிள்ளையை பாரு.
He doesn't look for the non-Christians.
கிறிஸ்தவர் அல்லாதவர்களை பார்ப்பதில்லை.
He doesn't look at the 90% nominal Christians who are not born again.
மறுபடியும் பிறக்காத 90% கிறிஸ்தவர் அல்லாதவர்களை குறித்து கிறிஸ்தவர்களை குறித்து அவன் பேசுவதில்லை.
Because he knows they are not children of God.
அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்று அவனுக்கு தெரியும்.
They think they are children of God, but devil knows they are not.
தேவனுடைய பிள்ளைகள் என்று தாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பிசாசுக்கு தெரியும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல.
He looks for those who claim to be children of God.
தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்களை பார்த்து தான் அவன் குற்றம் சாட்ட பார்க்கிறான்.
And among the children of God he has got two categories.
தேவனுடைய பிள்ளைகளிலேயே அவனுக்கு இரண்டு கூட்டத்தார் உண்டு.
One those who believe in victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றியை விசுவாசிக்கிற கூட்டத்தார்.
Others, 90% of believers who don't believe in victory over sin.
பாவத்தின் மேல் ஜெயத்தை விசுவாசிக்காத 90% விசுவாசிகள் இன்னொரு
கூட்டத்தார். So it's no use his accusing those who don't believe in victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றியை விசுவாசிக்காதவர்களை குறை சொல்லி அவனுக்கு பிரயோஜனம் இல்லை.
So they say, Lord, we don't believe there's any such thing as victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றி என்று ஒன்று இருக்கிறதாக நாங்கள் நம்புவதில்லை ஆண்டவரே என்று அவர்களே சொல்கிறார்கள்.
They may fall into sin, but at least they are not hypocrites.
அவர்கள் பாவத்தில் விழுகிறார்கள், குறைந்தபட்சம் அவர்கள் மாய்மாலக்காரர்கள் அல்ல.
Among believers,
விசுவாசிகள் மத்தியிலே,
who are the biggest hypocrites?
பெரிய மாய்மாலக்காரர்கள் யார்?
Listen,
கவனித்து கேளுங்கள்.
Not those in all the churches who teach nobody can have victory over sin.
பாவத்தின் மேல் யாருக்குமே வெற்றி பெற முடியாது என்று போதிக்கக்கூடிய அந்த சபைகளை சேர்ந்தவர்கள் மாய்மாலக்காரர்கள் அல்ல.
They cannot be hypocrites because they say honestly.
ஏனென்றால் அவர் நேர்மையாக சொல்லுகிறார் முடியாது என்று.
There is no such thing as victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றி என்றெல்லாம் ஒன்று இல்லை.
We don't even claim we have victory over sin.
ஆகவே எங்களிடத்திலேயும் பாவத்தின் மேல் ஜெயம் பெற்று விட்டோம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள உரிமை பாராட்டவில்லை என்று சொல்கிறார்.
We only say we sin, we confess, God forgives us.
நாங்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் பாவம் செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம், தேவன் மன்னிக்கிறார், அவ்வளவுதான்.
After 20 years we sin, we confess, God forgives us.
20 ஆண்டுகள் கழித்தும் நாங்கள் பாவம் செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம், தேவன் மன்னிக்கிறார்.
How can they be hypocrites then?
அவர்கள் எப்படி பின்னர் மாய்மாலக்காரர்களை மாற முடியும்?
The biggest hypocrites are those who preach sin will not have dominion over you.
பெரிய மாய்மாலக்காரர்கள் யார் என்று சொன்னால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்கிறவர்கள் தான்.
Or they belong to a church which preaches sin will not have dominion over.
அல்லது பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று பிரசங்கிக்கக்கூடிய சபையிலே ஒரு பகுதியா இருக்கிறவர்கள் தான் மாய்மாலக்காரர்களா இருக்க முடியும்.
Who preach we know the truth and the truth has made us free.
சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், சத்தியங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறது என்று சொல்ல என்று பிரசங்கிக்கக்கூடிய சபையில இருக்கிறவர்கள்.
The biggest hypocrites in India are in those churches.
இந்திய தேசத்திலேயே மிகப்பெரிய மாய்மாலக்காரர்கள் இப்படிப்பட்ட சபையில இருக்கிறவர்கள் தான்.
They are saying such big things.
ஏனென்றால் அவர்கள் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சொல்கிறார்கள்.
But their life,
அவர் வாழ்க்கையோ,
just like the life of all those people in the other church.
மற்ற சபையில இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை போலவே இருக்கிறது.
And all their leaders fight and quarrel just like in the CSI.
CSI la eppadi thalaivargal ellarum sandai podugiraarlo arasil panugiraarlo adhe pole ingeyum panugiraar.
Like people fight to be bishops over there, people fight to be leaders here.
Ange bishop aga naan eppadiyad maara vendum endra sandai podugal irukkiraargal, ingey naan mooparaga irukka vendum endra irukkiraargal irukkiraargal.
And the devil looks for such people.
Pisas ipidi pattavargalai paarkiraar.
Ah Lord,
andavare,
God, look at these.
Devan inge paarum.
These are not people who believe in being defeated.
இவர்கள் எல்லாரும் தோற்று போகக்கூடிய வாழ்க்கையை
நம்புகிறார்கள். They believe in victory.
இவர்கள் ஜெயத்திலே நம்பிக்கை வைக்கிறார்கள்.
Look how they are behaving in their home.
ஆனால் குடும்பத்திலே அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாரும்.
Day and night.
இரவும் பகலும்.
I believe Satan watches the CFC believers more than almost any other believers in India.
இந்திய தேசத்திலே மற்ற எந்த சபை விசுவாசிகளை காட்டிலும் CFC இல் உள்ள விசுவாசிகளை சாத்தான் அதிகமாக கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று நான் நம்புகிறேன்.
I'm sure that He's watching the elders especially more than anybody else.
குறிப்பாக மற்ற யாரை காட்டிலும் மூப்பர்களை சாத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று நான் நம்புகிறேன்.
I'm absolutely sure the devil is watching me 24 hours very carefully.
என்னுடைய வாழ்க்கையே பிசாசு 24 மணி நேரமும் கவனமாக கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறான் என்பதிலே நான் நிச்சயித்திருக்கிறேன்.
I'm not afraid of him.
அதை குறித்து நான் பயப்படுவதில்லை.
I don't have any fear of the devil.
எனக்கு பிசாசை குறித்து எந்த பயமும் இல்லை.
But I do have a fear of something else.
ஆனால் வேறொரு பயம் எனக்கு இருக்கிறது.
That I might do something that will bring dishonor before God that Satan will accuse me about.
என்னை குற்றப்படுத்த கூடிய தேவனுக்கு அபகீர்த்தி உண்டாக்க கூடிய காரியத்தை ஏதாவது நான் செய்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன்.
What is your fear?
உங்களுடைய பயம் என்ன?
Are you afraid that Satan will do something to harm you or your family?
உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ சாத்தான் ஏதாவது தீங்கு செய்து விடுவான் என்று பயப்படுகிறீர்களா?
There are some people who say that.
சிலர் அப்படி சொல்கிறார்.
Oh brother, don't speak too much against Satan and all, he'll trouble your family.
ஐயோ சாத்தானை பத்தி நீங்கள் அதிகமாய் பேசி விடாதீர்கள், உங்களுடைய குடும்பத்தையே அவன் பாதித்து விடுவான், தீமை செய்து விடுவான்.
I'm not afraid of that.
நான் அதை குறித்து பயப்படுவதில்லை.
Jesus defeated him thoroughly on the cross.
இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக சிலுவையில் அவனை தோற்கடித்தார்.
I'm not afraid of any demon or Satan or anyone.
எந்த பிசாசை குறித்தோ எந்த சாத்தானை குறித்தும் எனக்கு பயம் இல்லை.
But I have a fear that I might hurt God's heart by something I say or do.
நான் செய்கிற அல்லது சொல்லுகிற ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தமாக தேவனுடைய உள்ளத்திற்கு உள்ளத்தை நான் புண்படுத்தி விடுவேனோ, வேதனை கொண்டு வந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன்.
Even when I preach,
பிரசங்கிக்கும் பொழுதும் கூட,
you may get up and preach without any fear.
நீங்கள் வேண்டுமானால் பயம் இல்லாமல் எழுந்து நின்று நீங்கள் பிரசங்கிக்கலாம்.
Paul said in 1 Corinthians 2, I preach with fear and trembling.
நான் பயத்தோடு நடுக்கத்தோடு பிரசங்கிக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார்.
I also preach with fear and trembling.
நானும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரசங்கிக்கிறேன்.
I'm not afraid of you.
ஆனால் உங்களை குறித்து எனக்கு பயம் இல்லை.
But I'm afraid that I may say something that God doesn't want me to say.
நான் சொல்லக்கூடாது என்று தேவன் விரும்புகிற காரியத்தை நான் சொல்லிவிடுவேனோ என்று பயப்படுகிறேன்.
I'm afraid I may not say something that God wants me to say.
தேவன் ஒன்றை சொல்ல விரும்பியும் நான் அதை சொல்லாமல் போய் விடுவேனோ என்று பயப்படுகிறேன்.
And so I want to be in very close touch with God.
ஆகவே தான் நான் தேவனோடு கூட நெருங்கிய தொடர்புடையவனாய் நான் இருக்க விரும்புகிறேன்.
Because so many people are dependent, are looking up for the word from anybody who stands in the pulpit.
ஏனென்றால் இங்கே மேடையில் நிற்கக்கூடிய யாராய் இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து ஜனங்கள் வார்த்தையை ஆலோசனை எதிர்பார்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
Surprised how so many people can stand in a pulpit without any fear or trembling.
எந்த பயமே இல்லாதபடிக்கு மேடையில் நின்று பேசுகிறவர்களை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன்.
I'm surprised how so many elders can go on preaching for 1 hour without any fear.
எந்த பயமும் இல்லாமல் சில மூப்பர்கள் ஒரு மணி நேரம் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறதை குறித்து நான் பயப்படுகிறேன்.
Bore people like anything.
ஜனங்களை போர் அடிக்க வைக்கிறார்கள்.
And one would think after that they will go home and judge themselves, but they don't.
ஆனால் இவர் வீட்டுக்கு போயாவது தான் பேசினதெல்லாம் சரியா இல்லையா என்று தன்னை நியாயந்தித்து பார்ப்பார் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அதையும் அவர் செய்வதில்லை.
They come back next Sunday and bore people for another 1 hour.
அடுத்த வாரமும் வருகிறார்கள், அடுத்த ஒரு மணி நேரம் ஜனங்களை போர் அடிக்கிறார்கள்.
There is a great lack of the fear of God.
தேவ பயத்திற்கு பெரிய ஒரு ஒரு அங்கே தேவ பயமே இல்லாமல் இருக்கிறது.
You know, so much is dependent on what we say.
நாம் என்ன சொல்கிறோம் என்பதை அதிகமாய் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Because people are listening for a word from God.
தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் உங்களை கேட்கிறார்கள்.
They are hoping that they will get a word from you.
உங்களிடத்திலிருந்து அந்த வார்த்தை எனக்கு கிடைக்காதா என்று எதிர்பார்த்து வருகிறார்கள்.
Do you have that fear?
அந்த பயம் உங்களுக்கு இருக்கிறதா?
Satan is waiting to accuse us.
சாத்தான் நம்மை குற்றப்படுத்த முடியாக காத்துக் கொண்டே இருக்கிறான்.
Let's look at the Old Testament now.
இப்போ நாம் பழைய ஏற்பாட்டை நோக்கி பார்ப்போம்.
To see something of God dealing with his people.
தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட எப்படி இடைப்படுகிறார் என்று பார்ப்போம்.
We saw how God dealt with Ahab.
ஆகாபுரிடத்திலே தேவன் எப்படி இடைப்பட்டார் என்று பார்த்தோம்.
I don't want God to postpone judgment on me. I want him to remove it completely.
என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பை தான் தேவன் தள்ளி போட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, முற்றிலுமாக நீக்கி போட வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறேன்.
Before I come to Exodus, let me show you a verse in John 6.
யோவான் 6 அதிகாரம்.
John 6 took place about maybe 1.5 years after Jesus started his public ministry.
இயேசு தம்முடைய பொது ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் கழித்து தான் இந்த யோவான் 6 அதிகாரத்தின் சம்பவங்கள் நடைபெறுகிறது.
Yeah, before John 6 I want to go to Luke 6.
யோவான் 6 அதிகாரத்துக்கு போவதற்கு முன்பதாக லூக்கா 6 அதிகாரத்துக்கு நான் போக
வேண்டும். That is the beginning of his ministry.
அதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம்.
And there we read Jesus prayed a whole night in verse 12.
12th வசனத்திலே முழு இரவுமாய் இயேசு ஜெபிக்கிறார்.
He didn't always pray all night.
எப்பொழுதுமே அவர் முழு இரவுலே ஜெபிப்பதில்லை.
But if he had to take a major decision, then he prayed all night.
ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கக்கூடிய சமயங்களிலே அவர் இரவு முழுவதும் ஜெபிப்பார்.
And this is one of the most important decisions he was going to take.
இப்பொழுது அவர் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்மானங்களிலே ஒன்று இப்பொழுது எடுக்கப் போகிறார்.
Verse 13, when the day came, he was going to select 12 people who were going to be his representatives to start the church for the next 2000 years.
13 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த நாள் வந்தபொழுது அவர் 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டு அந்த அவர்கள் மூலமாக அடுத்த 2000 ஆண்டுகள் சபைகள் ஸ்தாபிக்கப்பட போகிறது.
What an important decision that is.
என்ன முக்கியமான ஒரு தீர்மானம்.
He had 70 people disciples.
அவருக்கு 70 சிஷ்யர்கள் இருக்கிறார்கள்.
From that he has to select 12.
அந்த 70 பேர்களிலே 12 பேரை தேர்வு செய்ய வேண்டும்.
He is not going to select some thinking, oh, if I don't select him, he'll get offended.
ஐயோ, இவரை நான் தேர்வு செய்யாவிட்டால் அவர் மனத்தாங்கள் அடைந்து விடுவாரோ என்று அந்த அடிப்படையில் அவர் தேர்வு செய்யவில்லை.
You know, we sometimes take decisions like that.
சில சமயத்தில் நாம் அப்படி தீர்மானம் எடுக்கிறோம்.
If I don't call him, he'll get offended.
நான் இன்னாரை கூப்பிடாவிட்டால் அவர் மனத்தாங்கள் அடைந்து விடுவார்.
So okay, I'll call him also.
சரி, அவரையும் கூப்பிட்டுக் கொள்வோம்.
You know, like in these Pentecostal church meetings, we have to make that pastor pray also, otherwise he'll get offended.
பெந்தகோஸ்தே கூட்டங்களில் பார்த்தால் ஜெபிப்பதற்கு கஷ்டப்பட்டு ஒரு பட்டியல் தயாரிப்பார்கள். இன்னாரை விட்டு போய்விட்டால் அவர் வருத்தப்படுவார் என்று சொல்லி எல்லாரும் இவரை ஜெபிக்க வேண்டும்.
We must ask these 2-3 pastors also to pray, otherwise they'll get offended.
அவரோடு கூட இந்த 2-3 பாஸ்டரையும் ஜெபிக்க வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் இவர்களும் மனத்தாங்கள் அடைந்து விடுவார்கள்.
I hope we don't do anything like that in our churches.
நம்முடைய சபைகளிலே அப்படி நாம் செய்வதில்லை என்று தான் நான் நம்புகிறேன்.
I don't care who gets offended.
யார் மனத்தாங்கள் அடைந்து விடுவார்கள் என்று சொல்லி எனக்கு கவலையே இல்லை.
God must not be offended, that's all.
தேவன் மனத்தாங்கள் அடைய கூடாது, அவ்வளவுதான்.
So Jesus was not worried about that.
ஆகவே இயேசு இதை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை.
He wanted to know, Father,
பிதாவே,
who are the 12 that are going to lay the foundation for the church for 2000 years.
ஆண்டவரே, 2000 ஆண்டுகளாக இந்த சபைக்கு அஸ்திபாரம் போடக்கூடிய மக்கள் யார் ஆண்டவரே?
Whenever you have to take a major decision in your life, you have to pray quite a long time.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையிலே பெரிய தீர்மானம் எடுக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நீண்ட நேரம் ஜெபிக்க வேண்டும்.
Even Jesus, who had not sinned, needed to pray all night.
பாவமே செய்யாத இயேசுவே முழு இரவும் ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது.
Because he was human.
ஏனென்றால் அவர் மனிதனாக இருந்தார்.
See, I don't want to make a wrong decision.
நான் தவறான தீர்மானம் செய்து விட கூடாது பிதாவே.
And when he woke up, he selected exactly the 12 people whom Jesus the Father mentioned.
ஆகவே அவர் ஜெபம் முடித்து விழித்த பொழுது பிதாவானவர் தேர்வு செய்த அந்த 12 பேர் அப்படியே அவர் தேர்வு செய்தார்.
Here are the 70 people there.
அங்கே 70 பேர் இருக்கிறார்கள்.
And the Lord says, okay, Simon, come.
சீமோனே, வா.
Andrew.
அந்திரியா.
James.
யாக்கோபு.
John.
யோவான்.
Philip.
Philip.
Everybody is waiting. Who's going to call next?
அடுத்த பேர் யாருக்கு பேரை சொல்ல போகிறார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்.
They don't even know that he's going to call only 12.
12 பேரை மட்டும் தான் அழைக்க போகிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியாது.
Okay.
சரி.
One by one, Judas.
அடுத்து யூதாஸ்.
And finally,
கடைசியாக
16, verse 16.
16 ஆம் வசனம்.
Judas Iscariot, you also come.
யூதாஸ் காரியோத்து, நீயும் வா.
And they are waiting for the next name.
அடுத்த பேருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
No more.
நீ பேரே இல்லை.
Okay, the rest of you can go home.
சரி, மீதி பேர்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் வாருங்கள்.
Will you get offended if you were in that crowd that was sent home?
வீட்டுக்கு அனுப்பப்பட்ட கூட்டத்திலே நீங்களும் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மனத்தாங்கள் அடைந்து விடுவீர்களா?
I would have gone home and said, Lord,
நான் வீட்டுக்கு போய் சொல்லியிருப்பேன்,
I'm not offended, Lord, but show me what is wrong with me.
நான் மனத்தாங்கள் அடையவில்லை, இடர்ல அடையவில்லை ஆண்டவரே, ஆனால் என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது எனக்கு காண்பியும்.
I want to judge myself.
என்னை நானே நான் நியாயந்திருக்க வேண்டும்.
Why you didn't choose me?
ஏன் நீர் என்னை தேர்வு செய்யவில்லை?
I want to be more wholehearted.
நான் இன்னும் முழுஇறுதியுடையவனாக இருக்க
வேண்டும். Even if I'm not an apostle.
அப்போஸ்தலன் இல்லாவிட்டாலும் சரி.
I want to be wholehearted to live for you.
உமக்கென்று நான் வாழ ஒரு முழுஇறுதியுடையவனாக சீஷனாக இருக்க வேண்டும்.
That's the mark of a godly man.
இதுதான் தேவபக்தியுள்ள மனிதனுடைய அடையாளம்.
Even if I was not selected to be an elder, so what? I can live a godly life.
மூப்பராக என்னை தேர்வு செய்யவிட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நான் தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமே.
I don't live a godly life just because I want to be an elder.
நான் மூப்பராக இருக்கும்படிக்கு நான் தேவபக்தியுள்ள வாழ்க்கையை நான் வாழவில்லை.
I want to live a godly life.
நான் தேவபக்தியில வாழ்க்கை வாழ வேண்டும்.
But the point is, Judas Iscariot was selected after an all night of prayer.
ஆனால் காரியம் என்னவென்றால், முழு இரவும் ஜெபித்து தேர்வு செய்யப்பட்டவன் தான் யூதாஸ் காரியோத்து.
He was not a bad man then.
அந்த நேரத்திலே யூதாஸ் காரியோத்து ஒரு கெட்ட மனிதன் அல்லவே அல்ல.
He was as wholehearted as Peter.
பேதுரு எப்படி முழு எழுதிய முடியவராக இருந்தால், அதே போல யூதாஸ் காரியத்தும் முழு எழுதிய முடியவராக இருந்தார்.
And he was more wholehearted than the 58 people whom Jesus sent away.
இயேசு இப்பொழுது அனுப்பிவிட்டாரே 52 பேரை காட்டிலும் அதிக முழு எழுதிய முடியவராக இருந்தவர் தான் யூதாஸ் காரியத்து.
But later on,
ஆனால் பின்னால்,
verse 16, it says he became a traitor.
அவன் காட்டி கொடுக்கிறவனாய் மாறிவிட்டான் என்று நாம் பின்னால் தான் நாம் பார்க்கிறோம்.
In verse 16.
பதினாறாம் வசனத்திலே.
He was not a traitor in the beginning.
ஆரம்பத்திலே அவன் காட்டி கொடுக்கிறவனா இல்லை.
He became a traitor.
அவன் பிறகுதான் துரோகியாக மாறினான்.
Supposing you say somebody became a teacher.
ஒருவர் ஆசிரியராய் மாறினார் என்று சொன்னால்,
that means clearly he was not a teacher always.
எப்பொழுதே அவர் ஆசிரியராக இருக்கவில்லை என்பது தெளிவாகிறது.
He became a teacher.
அவர் ஒரு ஆசிரியராய் மாறினார்.
Anything when you say he became that, it means he was not like that before.
இன்னாராய் அவர் இப்பொழுது மாறினார், இன்னாராய் மாறினார் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக அவர் அப்படி இல்லை.
So Judas was wholehearted.
ஆகவே யூதா ஸ்காரியோத்து முழு இருதயமுடையவனாக இருந்தார்.
After about 1.5 years.
ஆனால் 1.5 வருடங்கள் கழிந்த பிறகு.
You see in John 6 and verse 71.
யோவான் 6:71 வாசிக்க.
Verse 70.
70 ஆம் வசனம்.
John 6:70.
யோவான் 6 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனம்.
The Lord says, didn't I choose 12 of you?
தேவன் 12 பேரை தேர்வு செய்யவில்லையா?
One of you is a devil.
அல்லே உங்களே ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்.
You were not a devil at the beginning.
ஆரம்பத்திலே பிசாசாக இல்லை.
Jesus won't pray all night and call a devil.
இரவு முழுவதும் ஜெபித்து தேவன் பிசாசை தேர்வு செய்ய மாட்டார்.
We should not insult Jesus by saying that he prayed all night and chose a devil.
அவர் முழு இரவும் ஜெபித்து அவர் யூதாஸ்காரியோத்து பிசாசாய் தேர்வு செய்தார் என்று நாம் சொல்லி அவரை நாம் நிந்திக்க கூடாது.
God did not misguide Jesus.
தேவன் ஒருபோதும் இயேசுவை தவறாய் நடத்துகிறவர் அல்ல.
He became a traitor.
அவன் துரோகியாய் மாறினான்.
Sometime in his life he opened up to the devil.
தன்னுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு காலகட்டத்திலே பிசாசுக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து.
He wasn't like that in the beginning.
ஆரம்பத்திலே அவன் அப்படி இல்லை.
Jesus appointed him as a treasurer.
அவனை பணப்பைக்கு அதிகாரியாக பொறுப்பாக தேவன் வைத்தார், காரியதரிசியாக வைத்தார்.
So much money in that bank.
பண பேங்க் வங்கியில் எவ்வளவு பணம் இருந்தது.
And Judas started taking from there.
அதிலிருந்து யூதாஸ்காரியோத்து பணத்தை எடுக்க ஆரம்பித்தார்.
He thought nobody will know it.
நான் எடுத்தால் யாரும் அறிய மாட்டார்கள்.
Because Jesus doesn't keep any accounts as to how much comes in and how much goes.
எவ்வளவு பணம் உள்ளே வருகிறது, எவ்வளவு பணம் வெளியே போகிறது என்பதை குறித்தெல்லாம் இயேசு வரவு செலவு கணக்கை வைக்கவில்லை.
Nobody will know.
ஆகவே நான் எடுத்தால் யாரும் அறிய மாட்டார்கள்.
So let me take.
ஆகவே நான் எடுத்துக் கொள்ளட்டும்.
God saw it.
தேவன் அதை பார்த்தார்.
The devil saw it.
பிசாசு அதை பார்த்தான்.
The devil was happy.
பிசாசு சந்தோஷமா இருந்தான்.
And little by little Judas got in fellowship with the devil.
கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக யூதாஸ்காரியோத்து பிசாசோடு கூட ஐக்கியம் வைக்க ஆரம்பித்தார்.
Because Jesus said the first thief was the devil.
முதல் திருடன் பிசாசு என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
Jesus said that in John chapter 10 and verse 10.
யோவான் 10:10 பிசாசு திருடன் என்று சொல்லியிருக்கிறார்.
Judas Iscariot got into fellowship with him.
யூதாஸ்காரியோத்து அந்த பிசாசோடு கூட ஐக்கியம் கொண்டான்.
When he started taking.
அவன் அந்த பணத்தை எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது.
Then they became so close the devil said now I can come and live inside you.
அவர்கள் இருவரும் எந்த அளவுக்கு நெருக்கமாக வந்தார்கள் என்று சொன்னால் நான் உனக்குள்ளேயே வந்து வாழ்ந்து விடுகிறேன் என்று சாத்தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டு விட்டது.
And we can do this more cleverly.
இப்பொழுது மிகவும் தந்திரமாக புத்திசாலித்தனமாக செய்யலாம் என்று சொல்கிறான்.
And Jesus says one of you is a devil but I won't say who it is.
உங்களிலே ஒருவன் பிசாசா இருக்கிறான் ஆனால் அவன் யார் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்.
Why was that?
ஏன் அது அப்படி?
Why didn't he straight away say this is the one?
இவன் தான் அந்த பிசாசு என்று ஏன் ஆண்டவர் சொல்லவில்லை?
Oh that's the one.
அவன் தான் என்று சொல்லவில்லை.
Wouldn't say that.
அவர் சொல்ல மாட்டார்.
You know why?
ஏன் தெரியுமா?
Because he was hoping till the last moment that Judas Iscariot would repent.
கடைசி நிமிடம் வரை யூதாஸ்காரியோத்து மனம் திரும்புவார் என்று தான் எதிர்பார்த்திருந்தார்.
He betrayed him.
இயேசுவை காட்டி கொடுத்த பிறகும் கூட
Jesus at the last moment in Gethsemane he was hoping he would repent.
கெத்செமனேயிலே கடைசி நிமிடம் கூட யூதாஸ்காரியோத்து மனம் திரும்பி விடுவார் என்று தான் இயேசு எதிர்பார்த்தார்.
I think Jesus put his hand on Judas and said friend are you going to betray me?
நான் இப்படி தான் நினை பார்க்கிறேன். யூதாஸ்காரியோத்தின் தோளிலே கை போட்டு சிநேகிதனே நீ என்னை காட்டி கொடுக்க போகிறாயா என்று கேட்டிருந்திருப்பார்.
He was hoping at least that will melt his heart.
இதுவாகிலும் அவருடைய உள்ளத்தை உருக்காதா என்று தான் இயேசு எதிர்பார்த்தார்.
But when the devil is inside it's difficult to melt the heart.
பிசாசு உள்ளே இருக்கும் பொழுது உள்ளத்தை உருக செய்வது கஷ்டம்.
And he didn't change.
அவன் மாறவில்லை.
And I'm sure Jesus was very sad.
இயேசு மிகுந்த துக்கமுள்ளவராய் இருந்தார்.
Because he loved the world so much that he came to die for the sins of the world.
இந்த உலகத்தின் பாவங்களுக்காக அவர் எவ்வளவோ உலகத்தை நேசித்தபடியாலே மரிக்கும்படியாக வந்தார்.
And he's very sad when someone who has been with him for so many years betrays him.
எவ்வளவோ ஆண்டுகளாக தன்னோடு கூட இருந்த ஒருவர் தன்னை காட்டி கொடுக்கிறார் என்பதை குறித்து அறியும் பொழுது அவர் அவ்வளவோ துக்கம் நிறைந்தவராய் மாறினார்.
He is very sad whenever he sees anyone who has known so much truth betray him.
சத்தியத்தை எவ்வளவாய் அறிந்தும் காட்டிக் கொடுக்கிறவளை பார்க்கும் பொழுது தேவன் துக்கப்படுகிறார்.
Yeah, there is a people can turn and become evil even though they start so well.
ஆரம்பத்திலே நன்றாக ஆரம்பித்திருந்தாலும் கூட பாதி நாட்கள் கழித்து தீமையானவர்களாய் மாறிவிட முடியும்.
And they can go to the place where there is no hope for them after that.
அதற்கு பிறகு நம்பிக்கையே இல்லை என்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக கடந்து சென்று விடுகிறார்கள்.
The devil is an accuser.
சாத்தான் குற்றம் சாட்டுகிறவன்.
Jesus has come to set us free.
தேவன் நம்மை விடுதலையாக்க முடியாய் வந்திருக்கிறார்.
Turn to Exodus in chapter 2.
யாத்திராகமம் 2 அதிகாரம்.
Why did God keep the Israelites in bondage for so long?
எவ்வளவு நாட்களாக ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கட்டுக்குள்ளாக அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும்?
Sorry, Exodus 12.
யாத்திராகமம் 12 அதிகாரம்.
Exodus chapter 12 verse 40.
யாத்திராகமம் 12 அதிகாரம் 40 வசனம்.
The time that the sons of Israel lived in Egypt was 430 years.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம்.
Verse 41.
41 வசனம்.
At the end of 430 years to the exact day the host of the Lord went out of Egypt.
430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது.
Exact day. 430 years to the day they were out.
அந்த 430 வருஷங்கள் முடித்த அந்த நாளிலேயே அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள்.
Turn back to Exodus, Genesis 15.
ஆதியாகமம் 15 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
This is something that happened 500 years before what we read in Exodus.
இப்பொழுது யாத்திராகமத்திலே வாசித்தமே அதற்கு முன்பதாக 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த காரியம்.
God said something to Abraham.
ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் ஒன்றை சொல்கிறார்.
Genesis 15 and verse 13.
ஆதியாகமம் 15 அதிகாரம் 13 வசனம்.
God said to Abraham, your descendants will be strangers in a land that is not theirs and they will be enslaved and oppressed for 400 years.
ஆதியாகமம் 15 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய்.
400 years.
400 ஆண்டுகள்.
In Exodus we read they were 430 years.
யாத்திராகமத்தில் 430 ஆண்டுகள் என்று வாசிக்கிறோம்.
Did God make a mistake?
தேவன் தவறு செய்து விட்டாரா?
When God was looking into the future and he says 400 years.
தேவன் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும் பொழுது 400 ஆண்டுகள் என்று சொல்கிறார்.
And then actually they were delivered after 430 years.
ஆனா சொல்ல போனால் உண்மையாலுமே அவர் 430 ஆண்டுகள் கழித்து தான் விடுதலையாக்கப்படுகிறார்கள்.
Why was that?
ஏன் அப்படி?
Didn't God know what would happen?
என்ன நடக்கும் என்று தேவனுக்கு தெரியாதா?
Now there can be many explanations for that.
இதற்கு பல விளக்கங்கள் வியாக்கியானங்கள் கொடுக்கலாம்.
Some people may say, well, for the first 30 years they were not oppressed.
முதல் 30 ஆண்டுகள் அவர்கள் உபத்திரப்படுத்தப்படவில்லை என்று சிலர் சொல்லலாம்.
For 400 years they were oppressed.
அதற்கு பிறகு 400 ஆண்டுகள் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள்.
That could be a reason, I don't know.
அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது.
But I think of another reason.
ஆனால் நான் வேறொரு காரணத்தை எண்ணி பார்க்கிறேன்.
One or two reasons.
ஒன்று இரண்டு காரணங்கள்.
One is maybe God wanted to keep Moses in the wilderness only for 10 years to break him and train him to be a leader.
மோசே ஒரு தலைவனாய் மாறும்படிக்கு 10 வருடங்கள் அந்த வனாந்தரத்தில் வைத்து உடைக்க முடியாக தேவன் திட்டம் வைத்திருந்தார்.
God took him into the wilderness when he was 40.
40 ஆண்டுகளாக இருக்கும்பொழுது மோசேயை வனாந்தரத்துக்கு எடுத்து சென்றார்.
And maybe God's plan was in 10 years I'll break him and send him back as a leader.
10 ஆண்டுகளிலேயே மோசேயை உடைத்து உருவாக்கி ஒரு தலைவனாக நான் அனுப்பிடுவேன் என்று தேவன் திட்டம் பண்ணியிருந்தார்.
Moses was ready at the age of 50.
50 வயதிலேயே மோசே தயாராக இருந்தால்
Israelites would have come out exactly 400 years after that.
இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் முடிந்த அன்றைய தினமே எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்திருப்பார்கள்.
But you and I know from our experience.
ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய அனுபவத்திலிருந்து அறிந்திருக்கிறது என்ன?
That very often God has to take longer to break us than he has planned.
தேவன் திட்டமிட்டிருந்ததை விட நம்மை உடைத்து நொறுக்குவதற்கு அதிகமான கால அவகாசம் தேவைப்படுகிறது.
He took 40 years to break Moses.
மோசேயை உடைத்து நொறுக்குவதற்கு 40 ஆண்டு காலமானது.
The angel say, God, you said 400 years.
ஆண்டவரே 400 ஆண்டுகள் என்று அல்லவா நீர் சொன்னீர்?
God says, my man is not broken yet.
என்னுடைய மனிதன் இன்னுமாய் உடைக்கப்படவில்லை.
God, can't you choose somebody else?
ஆண்டவரே வேறு யாரையாவது தேர்ந்து கொள்ள கூடாதா?
No, it takes a long time to prepare a man for leadership.
இல்லை இல்லை தலைமைத்துவத்துக்கு ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துவதற்கு வெகு நாட்கள் ஆகிறது.
And at the moment I've got only one man on earth who's fit to lead Israel.
இப்பொழுது உள்ள சூழ்நிலையின்படி இந்த பூமியிலே மக்களை நடத்துவதற்கு தலைவனாவதற்கு தகுதியான ஒரே ஒருவன் தான்.
If he is not broken, then all these 2 million people have to be slaves for another 30 years. They have to suffer. What to do?
இவர் நொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த 2 மில்லியன் மக்களும் இன்னுமா 30 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து உபத்திரவப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்வது?
God's people have to suffer because the leader is not ready.
தலைவன் ஆயத்தமாகாதபடியினாலே தேவனுடைய மக்கள் இன்னுமா கஷ்டப்பட வேண்டியதாயிருக்கிறது.
It's happening today.
இன்றைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது.
In many churches, God's people suffer because the leader is not broken.
தலைவர் உடைக்கப்படாதவராய் இருக்கிறபடினாலே சபையில் உள்ள மக்கள் கஷ்டப்படுகிறார்கள்.
The leader is not, God is not able to break the leader.
தலைவர்களை இன்னுமாய் தேவன் நொறுக்கி உருவாக்க முடியவில்லை.
Okay.
சரி.
God says, the angels say, God, look at all those people in the church suffering.
ஆண்டவரே சபையில் உள்ள மக்களை பாருங்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
Can't we make somebody else the elder there?
அந்த இடத்துல வேறு யாரையாவது மூப்பராக மாற்ற வேண்டாம் வைக்க வேண்டாமா?
God says, there are not many people I can find.
நான் கண்டுபிடிக்க முடியாத அநேக மக்கள் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
This one man I trusted him, I hope he'd be broken, but he's not broken.
இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், இவனை நான் நம்பினேன் உடைக்கப்படுவான் என்று நான் எதிர்பார்க்கிறேன், இன்னுமாய் உடைக்கப்படவில்லை.
He's sitting there like a maharaja instead of being a broken servant.
ஒரு நொறுங்குண்ட ஒரு பணியாளனாய் இருப்பதற்கு பதிலாக மகாராஜாவாய் உடைக்கப்படாதவராய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே.
This is the tragedy in Christian churches today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகளில் உள்ளதன பரிதாப நிலைமை இதுதான்.
And so God's people have to suffer for a longer period.
ஆகவே தேவனுடைய மக்கள் இன்னும் அதிக காலமாக கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிறது.
When I read this, it makes me tremble and fear.
இதை நான் வாசிக்கும் பொழுது என்னை நடுங்க செய்கிறது, பயப்பட வைக்கிறது.
I say, Lord, please don't let even one believer suffer because I am not broken.
ஆண்டவரே நான் நொறுக்கப்படாமல் இருக்கிறபடியினாலே ஒரு நபராகிலும் கஷ்டப்பட கூடாது ஆண்டவரே.
Not even one.
ஒருவர் கூட கஷ்டப்பட கூடாது ஆண்டவரே.
Leave alone 2 million, not even one person must suffer.
2 மில்லியன் மக்களை விட்டு விடுங்கள் ஆண்டவரே, ஒரு நபர் கூட கஷ்டப்பட கூடாது.
I want to be broken every day more and more and more and more.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகமாக நான் நொறுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே.
How many of you have that desire?
உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கிறது?
So many of you can be so eager to have some position and honor.
உங்களில் அநேகருக்கு ஒரு ஸ்தானம் வேண்டும், கணம் வேண்டும் என்பதிலேயே அதிக வாஞ்சையா இருக்கிறீர்கள்.
I'll tell you, I don't love to stand up here and preach.
நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு இங்கே நின்று பிரசங்கிப்பதற்கு எந்த வாஞ்சையும் இல்லை.
I tremble.
நான் நடுங்குகிறேன்.
Any day I would let somebody else stand here instead of me.
எந்த ஒரு நாளிலேயாகிலும் எனக்கு பதிலாக வேறு யாராவது இங்கே வந்து நின்று இந்த வேலையை செய்த நலமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
I have absolutely no desire because I know it's an awesome responsibility.
இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பா இருக்கிறபடினால எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை.
So many elders don't feel that way.
ஆனால் அநேக மூப்பர்கள் அப்படி உணரவில்லை.
They think they are doing God's work.
தேவனுடைய வேலையை செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
They are not doing God's work.
அவர்கள் தேவனுடைய வேலையை செய்வதில்லை.
God's work can only be done by a broken man.
தேவனுடைய பணியானது நொறுங்குண்ட மனிதன் மூலமாக மட்டுமே செய்யப்பட முடியும்.
And God has to break us all the time.
எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மை நொறுக்க வேண்டியதா இருக்கிறது.
He uses so many methods to break a person.
ஒரு நபரை உடைத்து நொறுக்குவதற்கு தேவன் பல வழிகளை கையாளுகிறார்.
All the circumstances he allows in your life is to break you.
உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கக்கூடிய பல சூழ்நிலைகள் உங்களை நொறுக்கும்படியாக தான் நடைபெறுகிறது.
I know he's done that in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார், நான் அறிந்திருக்கிறேன்.
In the early days it was with financial difficulties.
ஆரம்ப காலங்களிலே பொருளாதார நெருக்கடியின் மூலமாக தேவனை நொறுக்கினார்.
Opposition from family members.
எங்களுடைய சொந்த குடும்பத்தாரிடத்திலிருந்து எங்களுக்கு வந்த எதிர்ப்புகள்.
Court cases.
வழக்கு மன்றத்தில் உள்ள வழக்குகள்.
It's all God's way of breaking me.
இவைகளெல்லாம் தேவனை நொறுக்கக்கூடிய வழிகள்.
And I have to be broken. I can resist it.
நான் அதை எதிர்க்க கூடாது. நான் நொறுக்கப்பட வேண்டியதா இருந்தது.
And the bigger the ministry he has for you, the more he has to break.
எந்த அளவுக்கு பெரியமா பெரியதாக உங்கள் ஊழியத்தை தேவன் திட்டமணி இருக்கிறார், அந்த அளவுக்கு அதிகமாக உங்களை நொறுக்குவார்.
So I believe that's why it took 30 years more.
ஆகவே தான் 30 ஆண்டுகள் அதிகப்படியாக எடுத்தது என்று நான் நம்புகிறேன்.
Moses was not ready in 10 years, he was ready after 40 years.
10 ஆண்டுகளிலே மோசே தயாராகவில்லை, இன்னுமாய் அவருக்கு 30 ஆண்டுகள் கூட்டி 40 ஆண்டுகளிலே தான் தயாரானார்.
Imagine how many poor people are being whipped as slaves because Moses is not ready.
மோசே இன்னுமாய் ஆயத்தமாகாதபடியாலே எத்தனை ஏழை மக்கள் அங்கே சாட்டையடி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள்.
How many people are suffering in your churches because you are not wholehearted?
நீங்கள் முழு இருதயம் உள்ளவர்களா இல்லாதபடியாலே உங்களுடைய சபையில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்?
Are your children suffering, mother, father, because you're not a wholehearted believer?
தாப்பனே தாயே நீ முழுகிறதே முடியே சிஷ்யன இல்லாதபடினால உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களா?
There could be another reason also.
வேற ஒரு காரணமும் இருக்கக்கூடும்.
Why this took 30 years more?
ஏன் 30 ஆண்டு காலம் கால தாமதமானது?
It may be that God's people were not crying out for freedom.
தேவனுடைய ஜனங்கள் இன்னுமாய் விடுதலைக்காக கதறவில்லை.
And that is very often the reason why many people don't get victory over sin.
அநேகருக்கு பாவத்தின் மேலே ஜெயம் கிடைக்காமல் இருப்பதற்கு இதுவும் அடிக்கடி ஒரு காரணமா இருக்கிறது.
They pray for freedom but they are not crying out for freedom.
விடுதலைக்காக ஜெபிக்கிறார்கள் ஆனால் விடுதலைக்காக ஒரு கதறல் இல்லை.
There is a praying for freedom and there is a crying out for freedom.
விடுதலைக்காக உள்ள ஜெபமும் இருக்கிறது, விடுதலைக்காக உள்ள கதறலும் இருக்கிறது.
You know, you can pray, Lord, please give me victory over my anger. ஆண்டவரே,
என்னுடைய கோபத்தில் எனக்கு வெற்றியை தாரும்படி ஜெபிக்கலாம்.
Or you can weep at night on your pillow and say, oh God, you got to do something, you got to deliver me from this anger.
அல்லது இரவு நேரங்களிலே தலையிலே கண்ணீர் விட்டு, ஆண்டவரே, எனக்கு கோபத்திலிருந்து விடுதலை வேண்டும் வேண்டும், நீர் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நீங்கள் புலம்ப முடியும்.
You can pray, Lord, please, I'm having some dirty thoughts, please give me clean thoughts.
ஆண்டவரே, எனக்கு அசுத்த சிந்தை வருகிறது, அதை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று ஜெபிக்கலாம்.
Or you can cry out at night and weep over your pillow and say, Lord, again dirty thoughts, please help me, make me a clean mind, otherwise how can I live for you?
Andavare thalanile neengal iravu nerangale paduthirukkumbodhu enakku asudha sindai varugiradha andavare enakku eppadiyavadhu vidudhalai vendum endru neengal pulambi kadaralam.
Now turn to Exodus 2.
Ippozhudhu yathraagam 2nd adhigaram eduthukolluvom.
Verse 23.
23rd verse.
It says here in the course of those many days the king of Egypt died.
Andha naattu yathraagam 2nd adhigaram
23rd
verse. Sila kaalam sendra pin egyptin raja marithaan.
Now the 430 years are coming to an end.
இப்பொழுது அந்த 430 ஆண்டுகள் முடிவுக்கு வருகிறது.
And the sons of Israel sighed because of the bondage and they cried out and they cry for help because their bondage rose up to God.
இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தினின்று முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது.
Can it be said about you?
உங்களை குறித்து இது சொல்லப்பட முடியுமா?
That because of your sin you are sighing and crying out to God and saying, oh God, please deliver me from this.
உங்களை குறித்து இப்படி சொல்லப்பட முடியுமா? ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நிமித்தமாய் நான் தவிக்கிறேன், முறையிடுகிறேன், ஆண்டவரே கதறுகிறேன் என்று சொல்லப்பட முடியுமா?
Can you say this verse 23 is true in your life in the way you are praying for freedom from sin?
பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கக்கூடிய விதத்திலே இந்த 23rd வசனம் என்னுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
See, these people were slaves in Egypt.
இந்த மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள்.
And that's a picture of slavery to sin.
அது பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு ஒப்பாக இருக்கிறது.
How much are you crying out?
எவ்வளவு நீங்கள் கதறுகிறீர்கள்?
These slaves would come back in the enemy house in the evening.
இந்த அடிமைகள் வேலை செய்துவிட்டு மாலையிலே தங்கள் வீடுகளுக்கு வருகிறார்கள்.
They may have said in family prayer, Lord, it will be good if you deliver us from here.
அவர்கள் தங்கள் குடும்ப ஜெபத்திலே, ஆண்டவரே, எங்களை இங்கிருந்து விடுதலையாக்கணும், நலமாக இருக்குமே என்று ஜெபித்திருக்கலாம்.
And go to sleep.
படுக்க போய் விடுகிறார்கள்.
400 years it was like that. 430 years.
430 ஆண்டுகள் அப்படி தான் இருந்தது.
Then it became desperate.
அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு வழியே
இல்லை. Oh God, we can't continue like this anymore.
ஆண்டவரே, இனிமேலும் இப்படி எங்களால தொடர்ந்து
இருக்க முடியாது. You got to do something.
நீர் ஏதாவது செய்ய வேண்டும்
ஆண்டவரே. And they cried out and they cried out.
அவர்கள் பெருமூச்சு விட்டு தவித்து கதறினார்கள்.
When that happens in your life, God will deliver you very quickly.
உன்னுடைய வாழ்க்கையில இது நடைபெறும் பொழுது தேவன் உடனடியாக உங்களை விடுதலையாக்குவார்.
That is the time we can say you really know the truth, then you will be free.
அந்த நேரத்தில் தான் உண்மையாலுமே நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நான் சொல்ல முடியும்.
Because it says when that happened their cry for help came up to God.
இப்படி அவர்கள் கதறும் பொழுது அந்த கதறல் தேவ சமூகத்திலே வந்து எட்டினது என்று வாசிக்கிறோம்.
Before that when they prayed in their houses the cry only went up to the roof.
அதற்கு முன்பு வீடுகளிலே ஜெபிக்கும் பொழுது அவருடைய கதறல் கூரை வரைக்கும் தான் சென்றது.
When you pray for victory over sin your cry may only go to the roof.
நீங்கள் பாவத்துக்காக பாவத்தின் மேல் வெற்றிக்காக ஜெபிக்கும் பொழுது அது கூரை வரை தான் செல்கிறது.
For years you pray for victory over sin it goes to the roof and comes back.
வருடங்களாக ஜெபித்தும் அது கூரை வரை சென்று திரும்பி வந்துவிடுகிறது.
Then one day you get so fed up with your defeated life.
ஒரு நாளிலே நீங்கள் உங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து சலித்து போய் விட்டீர்கள்.
You are weary and heavy laden and you come to Jesus like he said.
நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இயேசுவினிடத்தில் அவர் சொன்னது போலவே வந்து விட்டீர்கள்.
Jesus didn't say everybody come to me.
எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்லவில்லை.
No.
இல்லை.
He said when you are weary and heavy laden and fed up with your defeated life.
வருத்தப்பட்டு பாரம் சுமந்து உங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையினாலே சலிப்படையும் பொழுது
then only you are ready to come to me.
அப்பொழுதுதான் நீ என்னிடத்தில் வருவதற்கு தயாராக இருக்கிறாய்.
Then you can pray to the roof, keep on praying to the roof.
அதுவரை நீ ஜெபித்துக் கொண்டே இருந்தால் குறை வரைக்கும் தான் ஜெபம் போய் கொண்டே இருக்கும்.
A lot of believers prayers go up to the roof and come back.
अनेक விசுவாசிகளுடைய ஜெபமானது குறை வரைக்கும் போய் திரும்பி வந்து விடுகிறது.
You wonder why God didn't answer prayer.
ஏன் இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தரவில்லை என்று ஜெபிக்கிறீர்கள்?
It cannot be said about your prayer that your cry rose up to God.
உங்களுடைய சத்தம் தேவ சன்னிதியில் எட்டினது என்று உங்களை குறித்து சொல்லப்பட முடியவில்லை.
You wonder, I know the truth, why am I not free?
நான் விடுதலையாக்கப்படவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்.
If you really knew the truth, you'd be crying out like this.
உண்மையாலுமே நீங்கள் சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இது போல நீங்கள்
கதறுவீர்கள்.
அவர்கள் கதறி அவர்கள் முறையிட்டு பெருமூச்சு விட்டு தேவ சத்தம் தேவ அவருடைய சத்தம் தேவ சமூகத்தில் வந்து
எட்டினது.
அங்கே பெருமூச்சு இருந்தது என்று வாசிக்கிறோம். பெருமூச்சு என்று 24
வசனத்தில் வாசிக்கிறோம். These people who are in terrible pain.
அதிகமான வேதனையில் இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
In hospitals and all.
மருத்துவமனைகளில்
groaning.
அந்த பெருமூச்சு அவர்களுக்கு வந்து புறப்படுகிறது.
Or when they have broken a bone, I've seen your children crying out when something is broken in their
அல்லது அவர்கள் தங்களுடைய சரீரத்தில் ஏதாவது எலும்பு முறிந்து விட்டது அல்லது தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமூச்சை பார்த்திருக்கிறீர்களா?
Have you ever groaned like that because you are defeated by sin?
பாவத்திலே தோற்கடிக்கப்படுகிறபடினால எப்பொழுதாவது நீங்கள் அப்படி பெருமூச்சு விட்டிருக்கிறீர்களா?
Not even once.
ஒருமுறை கூட இல்லையா?
Then it is not surprising that you haven't got victory.
நீங்கள் ஜெயம் பெறவில்லை என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை.
God has to wait 430 years.
தேவன் 430 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது.
He'll wait.
அவர் காத்திருந்தார்.
But you may die before that.
ஆனால் நீங்கள் அதற்கு முன்பாக மரித்து விடுவீர்கள்.
Die a defeated Christian who could have got victory if you had groaned a little bit earlier.
முறையிட்டிருந்தால் நீங்கள் முன்பையே முன்னமே முறையிட்டிருந்தால் நீங்கள் பாவத்தின் மேல் வெற்றி பெற்றிருப்பீர்கள். இப்பொழுது பாவத்தில் தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்துவராய் மரித்து விடுகிறீர்கள்.
If you continue like you are doing today, you may die as a defeated Christian.
இன்றைக்கு வாழ்வது போலவே நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து விடுவீர்கள்.
You can think you know so much truth in your head, it is no use.
மூளை அறிவிலே எவ்வளவு சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று எண்ணுகிறீர்கள், அதிலே பிரயோஜனம் ஒன்று
இல்லை. Is there a groaning?
அங்கே முறையிடுதல் இருக்கிறதா? அங்கே பெருமூச்சு இருக்கிறதா?
When was the last time you wet your pillow with your tears because there was sin in your thought?
உங்களுடைய சிந்தையிலே பாவம் இருந்ததற்காக கடைசியிலே நீங்கள் அழுது தலையணையை நினைத்த நேரம் எப்பொழுது?
When God heard their groaning,
அவருடைய சத்தத்தை தேவன் கேட்டபொழுது,
and it took 430 years for them to come to that place.
இந்த இடத்திற்கு வருவதற்கு அவர்களுக்கு 430 ஆண்டுகள் ஆனது.
I hope you will reach there at least in 430 days.
430 நாட்களிலாவது நீங்கள் அந்த இடத்தை நீங்கள் அடைவீர்களோ அடைவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன்.
That will be the day of deliverance for you.
அந்த நாள் உங்களுடைய விடுதலையின் நாளாயிருக்கும்.
Because you cannot deliver yourself.
நீங்களாகவே உங்களை விடுதலையாக்கிக் கொள்ள முடியாது.
They could not deliver themselves from Egypt.
இவர்கள் எகிப்திலிருந்து தாங்களாகவே விடுதலையாக முடியவில்லை.
Only God could deliver them.
தேவன் மட்டுமே அவர்களுக்கு விடுதலை தர முடிந்தது.
God heard their groaning.
தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டார்.
He remembered his covenant.
தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார்.
He remembers the covenant he made with Jesus.
இயேசுவோடு கூட செய்த உடன்படிக்கை அவர் நினைவு கூர்கிறார்.
And he delivered them.
அவர்களை விடுதலையாக்குகிறார்.
He'll do that for you and me.
உங்களுக்கும் எனக்கும் அதை செய்வார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to know what it means to know the truth.
சத்தியத்தை அறிவது என்றால் என்ன என்பதை ஆண்டவரே நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு
உதவி செய். Not just in our head.
அல்லே மூளை அறிவிலே அல்ல ஆண்டவரே.
But in our hearts.
எங்கள் உள்ளத்திலே.
In such a way that it produces such a fantastic groaning. To be free from sin.
பாவத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை ஆவதற்கு ஒரு அதிகமான பெருமூச்சையும் தவிப்பையும் உங்களுக்குள்ளாய் உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிறோம்.
In Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.